நம்மளை யாரா முதல்ல கோச்சுப்போம், இப்படி எல்லாம் போய் கேப்பிழிப்போ என்ன சுவாமி நான் மோட்சம் போறதுல உமக்கு ஆசையா போனா, இது கேட்கறது ஒண்ணும் தப்பில்லை. இப்ப யாரா இருந்தாலும் கேட்க வேண்டியதான், குழந்தை பிராயத்திலிருந்தே முக்தியை பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டியதான். நம்ம எப்ப போறதா இருக்கேன்னு வச்சு பகவான் எப்ப கொடுக்கிறாரோ அப்போ, இதனை எல்லாரும் பதில் சொல்லுவோம். ஆனா ஆழ்வார்கள் அதை ஒத்துக்கிறதே இல்லை. இல்லை, நீ எப்ப கேட்கிறாயோ அப்போதுங்கிறாவா. அவர் எதுக்கு மாட்டேன்னு சொல்ல போறார், அவர் எத்தனை ஆண்டாண்டு காலமா பிறவி பிறவியா கொடுக்கணும்னு தான் காத்துட்டு இருக்கார். அவர் கொடுக்க வரச்சே எல்லாம் மாட்டே மாட்டேன்னு பிடிவாதன் நம்ம என்ன பிடிச்சிருக்கோம், அவர் கொடுத்ததை வேண்டான்னு விருப்பம் இல்லாத நாம என்ன தடுத்து இருக்கிறோம். அதனால நம்ம விருப்பம் இருக்கணுமோ இல்லையோ, இருந்துதான் அந்த குழந்தைகளுக்கு வாசல் வரைக்கும் போனவா விரும்பலையே, அவ பிரார்த்திக்கலையே, அதனால கிடைக்கல. சரி, குழந்தைகளுக்கு அவ உள்ள போயிட்டாள் என்னால் அறிவு தெரிஞ்சு போலையோ இல்லையோ, அறிவு தெரிந்து பிரார்த்தித்தா தான் மோட்சம் கிடைக்குமே தவிர அறியாமல் பிரார்த்தித்தா கிடைக்காது. அறிவு தெரிஞ்சிருக்கணும், சரணம்னு சொல்லிருக்கணும், பக்தி பண்ணிருக்கணும், கிடைக்கணும். ஆக மொத்தத்துல எவ்வளவு கிட்டக்க போய் கூட தட்டி போடுமாருங்க. ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவா, சாப்பிடுற பாத்திரத்துக்கும் உதட்டுக்கும் இடைவெளி இருக்குன்னு. அப்படின்னா நம்ம பால் சாப்பிடுறோமோ இல்லையோ, சாப்பிடுச்சே அப்படி வாயில விழணும், எடுத்து வாயில். அவ சொன்னது அநேகமா அப்படி தூக்கி சாப்பிடுற பாத்திரமா இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு அது தெரியாதோ இல்லையோ. அதனால அது சாப்பிடுறச்சே அப்படி உதட்டோட ஒட்டி சாப்பிடறாளோ இல்லையோ, அது அப்படி குத்தின்டா அது வாயில விழாத கீழே கூட விழுந்துருமா. நான் வாயில தான் பால் வேணும்னு நினைச்சு இந்த குத்தினா கூட கீழே விழலாமோ இல்லையோ. அப்படின்னா அவ்வளவு நெருக்கத்துல போய் இழந்து போயிட்டதுன்னு அர்த்தம். அதே போல இவ்வளவு தூரம் உள்ள போயிட்டு கூட இழந்து போயிருக்காளேனால் அறிவு தெரிஞ்சு வரலையோ இல்லையோ. அப்ப குழந்தைகளுக்கு அறிவில்லாத வந்ததுனாலே திரும்பி விட்டா, இவர்கள் சரணாகதியும் பண்ணி விருப்பம் இல்லாதனாலே வாசல்ல இருந்து திரிஞ்சு விட்டா. இப்ப ரெண்டு கதை பார்த்தோம், இறந்த குழந்தைகளை இங்கிருந்தே கிளம்பி வைகுந்தத்துக்குள்ள கூட போயிருந்தாலும் கண்ணன் திரும்ப மீட்டு கொடுத்து விடுகிறார். அதனால நம்ம கர்ப்பத்தை ரட்சிக்கணும்னு இருந்தா பரீட்சித்து சரித்திரத்துல பாத்திருக்கீள், கர்ப்பத்தோட சதைக்கணும்னு தான் துரோணாச்சாரியுடைய பிள்ளை அஸ்வத்தாமா அம்பெய்து விட்டான். உத்தரா திரௌபதி குந்தி எல்லாரும் சரணாகதி பண்றா, கர்ப்பத்துக்குள்ளேயே போய் காப்பாத்தி கொடுத்தாளே. அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் கர்ப்ப குழந்தையா இருக்கட்டும், பிறக்கரைச்சே காணா போன குழந்தையா இருக்கட்டும், பிராபாச கஷேத்திரத்துல இறந்து போன குழந்தையா இருக்கட்டும், ஏன் ராமராவண யுத்தத்துல அழிந்து போன கோட்டானு கோட்டி குரங்குகளா இருக்கட்டும், மொத்த பேருக்கும் பகவான் உயிரை மீட்டு கொடுத்திருக்காரோ இல்லையோ. அப்ப போகிற உயிரை கூட போன உயிரை கூட மீட்டு கொடுப்பார். இதத்தான் லங்கா யுத்த ஹதான் ஹரியின் த்விஜசுதான் சம்பூக தோஷான்மிருதம் என்று ரொம்ப ஆச்சரியமா கூறத்தாழ்வான் தன்னுடைய பஞ்சஸ்தவத்துல சாதிக்கிறார். கர்ப்பஞ்சார்ஜுனி சம்பவம் யுததர ஸ்வேனைவ ரூபேணய மாம் மத்குரோஷ ததசே நோகிம் வனாத்ரீஸ்வர திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகருக்குன்னு சுந்தரபாகுஸ்தவம்னு பாடினார். அதுல பிரார்த்திக்கிறார், உன்னால் நடத்த முடியாதது எது, இறந்தவர்களையும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாயே. அப்ப கண்ணனுக்கு பாடப்படிப்பு முடிந்தது, குழந்தைகளையும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார். இது ஒருபுறம் இருக்க நிற்க அடுத்த சரித்திரம் துவாரகா நிர்மாணம். துவாரகேங்கிற ஆச்சரியமான இடம், 120 யோஜன தூரம், ரொம்ப பெரிய இடம். 12 யோஜனைன்னு சொல்றதுண்டு, 120 மைல்னு சொல்லலாம். அது அத்தனையும் கடலோட கடலா இருந்தது. கண்ணன் தான் ஒரு நாள் யோசித்து நம்ம இனிமே மதுரால இருக்க வேண்டான்னு அண்ணாட்ட பேசுறார். பலராமன் கேட்கிறார், நீ என்ன கோழையா, எதுக்காக நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி போனோம்னு சொல்றே, ஏன் சொல்றேன்னு கேளு. திரும்ப திரும்ப ஜராசந்தன் சண்டை போட வந்துட்டே இருக்கான். அவன் நம்மள மட்டும் அழிச்சா தேவையில்ல, ஊர்க்கார ஆளுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கறான், நம்மால அவளுக்கு கட்ட வேண்டாம், இந்த இடத்த காலி பண்ணிட்டு எங்கேயானு கண்காணாத இடத்துக்கு போடுவோம் அப்படின்னு கண்ணன் சொல்லுகிறார். பலராமன் ஒத்துக்கிறதாவே இல்லை, இவா ரெண்டு பேருக்குமே எப்பவுமே சஷ்டாஷ்டமம். அப்படின்னா இவர் தெற்குன்னா அவர் வடக்கு தான், அவர் மேற்குன்னா இவர் கிழக்கு தான், ரெண்டு பேர் ஒத்தே போக மாட்டா. ஆனா ஆதிசேஷனும் பகவானும் ரெண்டு பேரும் அப்படி லீலைக்காக கீழே நடந்துட்டு இருக்கணும். அப்ப பலராமன் சொல்றா, இல்லே நான் போறதா இல்ல. ஓர் முறை ஜராசந்தன் காலையவன் அன்கரவனை அனுப்பி வைத்தான். அவன் 3 கோடி மிலேச்ச சேனையோட எதிர்த்து வந்தான். யவன சேனையோட யவனேஸ்வரன் வந்து வாசல்ல முற்றுகை விட்டுட்டான். கண்ணன் அண்ணாட்ட சொல்றார், எல்லாம் கிளம்பிடலாம், வேண்டாம் இங்க இருக்க வேண்டாம், பெரிய சேனையா இருக்கு, நாடே அழிஞ்சு போயிடும். பலராமன் ஒத்துக்கல, என் கையில் கலப்பை ஆயுதம் இருக்கும் வரை நான் ஆருக்கும் வணங்குவதாக இல்லை, அந்த ஒன்றை கொண்டே இத்தனை பேரும் அழிச்சிருவேன்னார். கண்ணன் இனிமே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருப்போம். நன்னா பட்டு பீதாம்பரம் தாமரை மாலையை அணிந்து கொண்டார், மயில் பீலியை சொருகின்றார், புல்லாங்குழல் எடுத்து இடுப்புல சொருகின்றார், ஒரு ஆயுதம் கையில கிடையாது. அத்தியுதமான திருக்கோலத்தோட வாசல் இறங்கினார். விடுவிடுன்னு மேற்கு நோக்கி போக ஆரம்பிச்சார். காலையவனன் யோசிச்சு பாக்கிறான், இவர் யாரா இருக்கும், பலராமனா, கண்ணனா, இல்லவ தந்தையா, யாருன்னு யோசித்து நாரதர் அவனுக்கு அடையாளம் சொல்லி அமைச்சார். கண்ணன் யாருன்னு சரியா சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ. நீ மாட்டு யாரையான அடிச்சுட்டு வந்துடாதே, அடிக்கிறது கண்ணனை பார்த்து அடிக்கணும், அப்பதானே நீ போவே. அதுக்காகத்தான் போ. ஏன்னா அவர் சொல்றது ஜாகிரதையா சொல்லணுமோ இல்லையோ. நாரதா கலகப்பிரியான்னு சொல்றோம், அவர் ஒன்னும் கலகம் பண்றதுக்கு இல்ல. நாரதர் கலகம் எப்போது நன்மைக்காகத்தான். நாரதரை சொன்ன அடையாளம் எல்லாம் ஒத்துருக்கானா, இவன் தான் கண்ணன் புரிஞ்சுட்டான். கோழையாட்டம் புறமிதுகிட்டு ஓடாதே வா வா அப்படின்னு சொல்லிட்டே துரத்தின் வரான். நிக்கவே இல்ல கண்ணன், ரொம்ப வேகமா ஓடினார், உத்தரப்பிரதேசத்தை தாண்டி விட்டார். இப்ப இருக்கிற குர்ஜர மாநிலம் அப்படின்னா குஜராத்னு சொல்ற மொழியோ, இப்ப இருக்கிற குர்ஜரத்துக்குள்ள நுழைஞ்சார். இன்னைக்கு ஆனந்துங்கிற இடம் அகமதாபாத்ல இருந்து ஒரு 90 மைல் தொலைவில் போனேன்னா ஆனந்துன்னு இடம். அந்த ஆனந்துக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு க்ஷேத்திரம், அது ஒரு பெரிய மலை இருக்கிற க்ஷேத்திரம். அந்த இடத்துல ஒரு ராஜா படுத்துட்டு இருக்கார். அவர் ஏற்கனவே ராமனுடைய வம்சத்தில் இருந்த அரசன். அவனுக்கு முச்சுகுந்தன் முச்சுகுந்தன் பேர், இக்ஷ்வாக்கு குலத்து அரசன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கு சண்டை மூண்டது. அவ தாங்க ஜெயிக்கணும்னாலே தேவர்கள் எல்லாம் இக்ஷ்வாக்கு ராஜாக்களை தான் போய் கேட்பா. இவனை வந்து கேட்டா, சண்டை போட்டு கொடுத்தான், தேவேந்திரனுக்கு ஜெயிச்சு கொடுத்தான். ரொம்ப களைப்பா இருக்கு, எனக்கு நன்னா ஓய்வு எடுக்கணும், அதுக்கு தகுந்த ஒரு இடத்த காட்டு. இந்த இடத்த சொல்லிட்டான். இப்ப இந்த குருஜரத்துக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள கண்ணன் வராரு. இந்த மலைக்குகை இந்திரன் சொல்லி, நன்னா தூங்கு, உன்னை ஒத்துரும் தொந்தரவு பண்ண மாட்டா, யாரான்னு உன்னை எழுப்ப பார்த்தா நீ கண்ணை முடிச்சவாளை பாத்தியான வசாம்பலா விழுந்துருவா, இந்த வரம் உனக்கு தரேன் அப்படின்னு இந்திரன் கொடுத்தான். வந்து இவன் நல்லா தூங்கி போயிட்டான். கண்ணனுக்கு இது தெரியும், வரம் கொடுத்துருக்காருன்னு கிடுகிடுன்னு ஓடி வந்தார். அவன் இழுத்து போத்து தூங்கிட்டு இருந்தானா, ஓங்கி காலால ஒரு உத விட்டார், மறைஞ்சு நுட்டார் உள்ள போய். இவன் பின்னாடி காலையவனம் துரத்தின்னு வந்தான். வந்தவன் என்ன நினைச்சுனுட்டான், புறமுதுகிட்டு ஓடின கண்ணனுக்கு தூக்கம் வேற பத்தியோ, அவன் தான் படுத்துட்டு கிட்ட இவன் ஏற்கனவே உதச்சதுனால அவன் எழுந்துட்டே இருக்கானா, இவன் பின்னாடியே ஓடி வந்தானோ இல்லையோ. எழுந்தவன் இவனை பார்த்தான், சாம்பலா சரிஞ்சு கீழே விழுந்துட்டான், எரிஞ்சு போயாச்சு. கண்ண முடிச்சு பார்த்தவனுக்கு ஒண்ணுமே தெரியல, யார் இது என்ன இதுன்னு. பின்னாடி குகையில மறைஞ்சிட்டு இருந்த கண்ணன் சங்கு சக்கரதாரியா வெளியில வந்தார். நீர் யார், இவர் யார், எதனால இதெல்லாம் நடந்தது, இவன் ஏன் சாம்பலா போனான்னா, இதெல்லாம் உனக்கு வேணுமா, சொர்க்கம் வேணுமா, இந்த கதையே கேட்டுக்கணும்னா கேட்டுட்டே இரு. எனக்கு தொண்டையில ஒரே தாகம். ஒரு சுவாமி கருணையோட இளநீர் கொண்டு கொடுத்தார், கையில வச்சுன்னு சாப்பிடணும், தாகம் போகணும். ஆனா இவ்வளவு பெரிய மட்டைக்குள்ள இந்த ஜலம் எப்படி வந்ததுன்னு தெரியலையே, அது தெரிஞ்சாதான் நம்ம சாப்பிடலாம்னு ஆறான சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால பல விஷயங்களில் விசாரம் பண்ணிட்டே இருந்தா ஒண்ணுமே நடக்காது. நன்னா இருக்கும், சுதந்திர தினம், பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை அப்படின்னு வந்ததுனாலே உடனே வழக்காடு மன்றம் பட்டிமன்றம்னு போடுவா. போட்டுட்டு சீதை கிளம்பினது தவறா, சரியா, ராமன் மறைந்திருந்து கொண்டது சரியா, தப்பா, இவர் தான் ராமனை பெத்தாப்புல பேசிட்டு இருப்பார், என்னமோ இவர் பெற்று பேர் வைத்தா போலையும், ராமனை பார்த்த சீதை ராமனால் அடிபட்ட வாலி ஒரு தப்பு இல்லையன்னு எழுதிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை நேர பார்த்த வால்மீகி எல்லாத்துக்கும் அர்த்தம் விளக்கத்தோட சொல்லிட்டார். அந்த சீதையே ராமன் இல்லாத நான் இல்லே, நான் இல்லாத ராமன் இல்லேன்னு விட்டார். இதுக்கு நானும் நீங்களும் உட்காந்து ராமனுடைய குணம் உசந்ததான்னு பேசிட்டு இருந்தா, பேசி முடிக்கிறதுக்குள்ளே இவருக்கு தொண்டஜலம் வத்தி போடுறது, ரெண்டு சாப்பிட்டுடா தான் இவரால் பேசவே முடியறது. இப்படி இருக்கிற நாம போய் ஆனாரப்பட்ட ராமனுடைய குணம் சரியா தப்பான்னு பேசியிருந்தோம்னால், தேவையற்றவை வழக்காடு மன்றங்கள், எல்லா வழக்கத்துக்கும் பதில் சொல்லி ஆகிவிட்டது. ரிஷிகள் கேள்வி கேட்டுட்டா, மகாச்சாரியர்கள் பதிலும் சொல்லி முடிச்சுட்டா. ஆகவே அப்படியே அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா வேணா நல்லா இருக்கும், கேள்வி கேட்டுருந்தா கேட்டுட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கு முடிவு வரவே வராது. பக்தன் கேள்வி கேட்கணும், ஞானம் நன்னா முதிர்ற அளவுக்கு கேள்வி கேட்கணும். ஞானம் முக்தி பக்தி வந்துடுத்துனால் கேள்விக்கு இடம் இல்லை, செய்யறதுக்கு தான் இடம். அதுக்கு மேல கைங்கிறன் தொண்டு ஆற்றி கொண்டுதான் புறப்பட வேண்டும். ஆக சரித்திரத்தே, யவனேஸ்வரன் கொல்லப்பட்டான், காலையவனன் விழுந்தான், முச்சுகுந்தனுக்கு கண்ணன் அனுகிரகித்தார், அதே இடத்தில் அன்றிலிருந்து கோயில் கொண்டார். ஏன்னா முச்சுகுந்தன் கண்ணடத்துல பிரார்த்திக்கிறான், இன்னைக்கு எந்த அழகான திருக்கோலத்தோட எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கியோ இங்கேயே நீ எப்பவும் இருக்கணும், யார் வந்தாலும் இந்த இடத்துலதான் துவாரகைக்கு முதல் துவாரகையா சேவிக்கணும். அதைத்தான் இன்னைக்கு நாம டாக்கூர் துவார், டாக்கூர் துவார்னு சொல்றோம். டாக்கூர் துவார், டாக்கு திருடன் கள்ளன் அர்த்தம். அந்த இடத்துல பெருமாளுக்கு பேர் ரணச்சோடராயின்னு பேர். ரணன யுத்த பூமி, ரணச்சோடராயனா யுத்த பூமியை விட்டுட்டு கோழையாட்டம் ஓடி வந்தவர் அப்படிங்கிறதுக்கு ரணச்சோடராய். ஒரு ஒரு பெருமாள், அதுக்கு ஒரு திவ்யதேசம், அதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு ஸ்லோகம், அது எத்தனை எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டா இருப்போம். நம்ம ஏதாவது சின்ன வயசுல கொஞ்சம் தப்பு தவறா பண்ணிருந்தோம்னு வச்சுங்க, வயசாகி பெரிய மனுஷன் ஆயிட்டோம்னா அதெல்லாம் வெளியில விடவே மாட்டோம், ரொம்ப வாயப்பொத்தின்னு இருக்கணும். நான் பிறந்த நாள்ல இருந்தே எவ்வளவு பெரிய வித்வான் தெரியுமோ, பிறந்த நாள்ல இருந்தே எவ்வளவு நேர்மையானவனா இருந்தேன் தெரியுமோ, யாரானு ஒருத்தர் நமக்கு சின்ன வயசுல தெரிஞ்சவர் பக்கத்தில் இருந்துடக்கூடாது, இருந்துட்டு அவருக்கு தோணும் என்ன ஒரு பாட்டு ஏதோ பேசிட்டே இருக்காரு, எல்லா உண்மையும் நமக்கு தெரியும். இப்போ பல இடங்கள்லும் கணவன் உண்மை அத்தனையும் மனைவிக்கு தெரியும், எங்கயான ஒரு வீட்டுக்கு போயிருப்போம், தன் வீரதீர பிரதாபங்கள் எல்லாம் கணவன் எடுத்து சொல்லிட்டே இருப்பார், அவ உள்ளேன்னு நினைச்சுட்டே இருப்போம், நமக்கு எல்லாம் தெரியும் இவர் ஆறுன்னு என்னமோ பேசிட்டு இருக்கார், சரி பேசிக்க வேண்டிதான் போல் இருக்குன்னா. அதனால ஆருக்கும் ஆண்டாள்றவளுக்கு தான் கண்ணனை பத்தி தெரியும். அதனாலதான் மனத்திக்கினியான்னு ராமனையும், பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு கண்ணனையும் பத்தி ஆண்டாள் பாடினாள். ஆகவே முச்சுகுந்தனுக்கு அனுகிரகித்தார். அந்த இடத்துல இன்னைக்கும் டாக்கூர் துவாரகையில பெருமாள் சேவை சாதிக்கிறார். பஞ்சத்வாரகையில் முதல் துவாரகை டாக்கூர் துவாரகா. ஆனா ஆச்சரியம், கோமதி துவாரகால இருக்கிற விக்கிரகம் டாக்கூர் துவாரகைக்கு மாற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு இருக்கிற விக்கிரகம் டாக்கூர் துவாரகா விக்கிரகம் இல்ல, கோமதி துவாரகாங்கிறதா நதிக்கரையில சமுத்திரக்கரையில கண்ணன் ஸ்தாபிச்ச இடம். அங்க இருக்கிற விக்கிரகத்தை போட்டானான்னு ஒருத்தர் அங்கிருந்து எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து டாக்கூர் துவாரகையில வச்சு விட்டார். அப்ப அங்க ஒரு பெருமாள் இன்னைக்கு இருக்காரு என்னால், அவர் லாட்லான்னு ஒரு இடம், ருக்மிணி தேவியால ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். அந்த இடத்திலே அந்த புதுசா பெருமாள் கிடைக்க அவரைத்தான் அங்க எழுந்துள்ள பண்ணினார். கண்ணனுடைய பேரனுக்கு பிள்ளைக்கு வஜ்ரநாபன்னு பேர். அவர் தான் அங்க பெரிய சன்னிதானத்தை கட்டி ஏற்படுத்தி வச்சிருக்கார். இது துவாரகையினுடைய மகாத்மியம். அப்ப அங்க தோன்றுகிறார், அங்கிருந்து இங்க வந்துடுறார், அங்க இடத்துக்கு வேற இடத்துல விக்கிரகம் வச்சிருக்கார். நினைச்சாலே ரொம்ப மெய்சில் இருக்கிறதா இருக்கும். பஞ்ச துவாரகைகள், ஒன்னு டாக்கூர் துவாரகா, அடுத்தது கோமதி துவாரகா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேட் துவாரகா, நடுவில் இருக்கிற மூல துவாரகா, ராஜஸ்தானத்தில் இருக்கிற ஆச்சரியமான நாத துவாரகா, இவற்றைத்தான் பஞ்சத்வாரகை பஞ்சத்வாரகைன்னு சொல்றோம். முதல் துவாரகை சேவித்துக் கொண்டு விட்டோம். இனி கடைசி துவாரகை ஆச்சரியமான கோமதி துவாரகை. துவாரகா நிர்மாணம் கண்ணன் செய்கிறார். தம் காலயவனம் நாம ராஜ்யேஸ்வே யவனேஸ்வர அபிஷிச்ச வனம் யாத்த வஜ்ராக்ர கடினோரசம் கிருஷ்ணோபி சிந்தையாமாச க்ஷபிதம் யாதவம் பலம் யவனேன ரணே கம்யம் மாகதஸ்ய பவிஷ்யதி. யாதவர்களுடைய பலம் வளர்ந்து கொண்டு வந்தது. 52 கோடி யாதவர்கள் ஆயிட்டா. இப்பெல்லாம் ஏதோ 120 கோடியை பத்தி பேசிட்டு இருக்கமே, யது வம்சத்துல மட்டுமே 52 கோடி பேர் இருந்தாலும், அதனால்தான் 52 படிக்கட்டுகளோட துவாரகா கோயில் நிர்மாணம் பண்ணப்பட்டு இருக்கிறது. துவாரகா கோவிலுக்கு மேல ஏறணுமோ இல்லையோ, 52 படிக்கட்டு ஏறினா தான் போக முடியும். ரொம்ப ஆச்சரியமான சன்னதி. எப்படி அதை பெருமாள் நிர்மாணிக்கிறார்? மொத்தம் கடலாவே இருந்தது, போய் கடல் அரசனிடத்தில் வேண்டுகிறார், இடம் கொடு, அந்த இடத்துலதான் நான் இப்ப கட்டணம் கட்டி ஆகணும், இந்திரன் இடத்துல பிரார்த்திச்சிருக்கேன், சுதர்மாங்கிற பெரிய ராஜசபையை கொடுத்திருக்கார், அந்த சபையை இந்த இடத்துலதான் நான் நிர்மாணிக்கணும். மயிமத்தே பிரமத்தேவா சுப்தே பிரவசித்தே பிவா யாதவாபிபவன் துஷ்டா மா குருவன் தயரோதிகாக யயாச்சே துவாதச புரியும் துவாரகாம் தத்திர நிர்மமே 12 யோஜனை தூரம் கேட்க கொடுக்கப்பட்டது. இந்த கோடியில் இருக்கிறது தான் இப்ப நாம சேவிக்கிற கோவில். பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிற பெரிய கொடியோடு இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலுடைய அந்த பக்க கோடிங்கிறது 120 மைலுக்கு நடந்திருக்கு. மொத்தமே கடலுக்கு நடுவில் இருந்திருக்கு. துவாபரயுகத்தினுடைய கடைசி நாள்ல தான் கண்ணன் புறப்பட்டார். இப்படி வச்சுங்க, கண்ணன் புறப்பட்ட உடனே கருப்பு உருவத்தோட கலிபுருஷன் உலகத்துல இறங்கி விட்டார். அன்னிலேருந்து கலியுகம் தொடங்கியிருக்கு. அப்ப கிடுகிடுகிடுன்னு சமுத்திரம் எல்லாத்தையும் முழுங்கிறது. இன்னைக்கும் கீழே துவாரகைக்கு போனா பெரிய அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணி சமுத்திரத்துக்கு கீழே இருக்கிற அரண்மனை தூணு சிங்கமுகம் எல்லாத்தையும் எடுத்து அங்க பொருட்காட்சி ஆட்டம் வச்சிருக்கா. அடிக்கடி இது அயோத்தியில பண்ணியாச்சு, துவாரகையில பண்ணியாச்சு, எல்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சு. புராணம் இருக்கு, கல் இருக்கு, வெட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்குன்னாலும் ஏதானும் இருக்கிறதான்னு திடீர் நீதிமன்றம் கேட்கும். சுவாமி எல்லாம் இருக்குன்னு தான் பாத்துட்டோமே என்னால், இல்ல ஒரு தடவை நிச்சயப்படுத்திக்கலாங்கிறதுக்காக கேட்டோம், நீங்க எல்லாம் முழிச்சுட்டு இருக்கீங்களா தூங்கிட்டு இருக்கீங்களாங்கிறதுக்காக கேட்டோம்னுடுவா. அப்பதான் நம்ம எல்லாம் முழிச்சுக்கணும். ஓஹோ எல்லாம் இருக்கு போல் இருக்கு, நம்ம ஏதோ கதையை கதையை நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கே சந்தேகம் வந்துடும். அப்பப்ப ராமன் நம்மள வேலை செய்ய வைக்கணும்னா ஏதானு தூண்டி விட்டுடுவார். நீதிமன்றத்துல உடனே வழக்கு போகும். நம்ம எல்லாரும் அப்பதான் கொடி பிடிப்போம், சத்தம் போடுவோம், எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். சரி சரி எல்லாம் முழிச்சுருந்தா இருக்கா போல் இருக்கு போட்டோம் அப்படின்னு அடுத்ததுக்கு விட்டுடுவார். 12 யோஜனைக்கு பெரிய கட்டடத்தை நிர்மாணித்தார். எத்திர சேதே மகாவீரிய முச்சுகுந்தோ நரேஸ்வர சோபி பிரவிஷ்டோ யவன திருஷ்டுவா சையாகதம் நிருபம் உத்தாய முச்சுகுந்தோபி ததரச யவனம் நிருப திருஷ்டமாத்திரேனாசௌ ஜஜ்வால யவனோக்னா தத்க்ரோதஜேன மைத்ரேய பஸ்மீபூதஸ்ச தக்ஷணாத். ரொம்ப ஆச்சரியமான இடம். ஏற்கனவே ரைவத்தர்னு ஒரு ராஜா, அந்த ராஜா கடலுக்கு நடுவிலேயே குஷம் குஷம்ங்கிறது தர்ப்பம், நம்ம கையில தர்ப்பம் வச்சிருக்கமோ இல்லையோ, குஷலவ குஷலவான்னு கேள்விப்பட்டிருப்பீளே. தர்ப்பத்தினுடைய ஒரு நுனிக்கு குஷம்னு பேர், தர்ப்பத்தினுடைய மற்றொரு நுனிக்கு லவம்னு பேர். அந்த ரெண்டு சம்பந்தத்தோட பிறந்ததுனாலதான் ராமனுடைய பிள்ளைகளுக்கு லவன் குஷன் குஷன் லவன் சொல்றோம். அந்த தர்ப்பத்தை பரப்பி இவ்விடத்துலதான் அவர் தபம் பண்ணுவாராம். அந்த தபஸ் பண்றதுனால குஷஸ்தலி இதுதான் துவாரகைக்கு முன்னாட்கள் இருந்த பேர். குஷஸ்தலே நிவசதி சச்ச பிராத்தரி ஹேஷ்யதி அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த குஷஸ்தலத்துல ரைவத மகாராஜா இருந்து பண்ணின இடம், அதைத்தான் கண்ணன் தேர்ந்தெடுத்து கொண்டார். துவாரகா, துவாரம் காயதீதி துவாரகான்னு அர்த்தம். துவாரம் வாசலை காயதி வெளிப்படுத்துகிறது, அதனால் துவாரிகா துவாரகா. எதற்கு? முக்திக்கு வாசலை வெளிப்படுத்துகிறது. இந்த துவாரகையை சேவிச்சுட்டோம்னால் அது முக்தி தரும் க்ஷேத்திரமும் இல்லையோ, அதனால தானே முக்திக்கு மார்க்கமே நமக்கு திறந்து விட்டுடுறது. ரொம்ப ஆச்சரியமான திருக்கோவில். கண்ணன் எழுந்துள்ளிருக்கிறார். ஒரு புறத்தில் சனகன், சனந்தனன், சனத்குமாரன் முதலான நாலு பேர் இருக்கார். மற்றொரு பக்கத்தில் பிரத்யும்னன், அனிருத்தன், பலராமன் அவர்கள்லாம் எழுந்துள்ளிருக்கார். ஆச்சரியமான நாரத பகவான் இருக்கார். கருடன் எழுந்துள்ளிருக்கிறார். கண்ணனுடைய தாயார் நேர் எதிர்த்தா போல இருக்கிறாள். தேவகி மாதா அங்கே இருந்துட்டு, ஏன்னா கண்ணனுடைய எதையும் சேவிக்கிற பாக்கியத்தை பெறலையோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் சேவை மாத்தின்றே இருப்பா. ஒன்றரை மணி நாள், ரெண்டு மணி நாளைக்கு ஒரு தரம் கண்ணனுக்கு சேவிக்கை மாத்திட்டே இருப்பா. விஸ்வரூப தரிசனம் ஒரு சேவை, அதுக்கப்புறம் கண்ணன் மாடு மேய்க்கிறது கிளம்பிடுவார், அடுத்த சேவை. போயிட்டு வந்துட்டு மத்தியான வேளை ராஜபோக், ராஜபோக் ராஜபோகன்னு பேர். ஒரு ராஜபோகம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல பத்து பேர் உட்காந்து ரெண்டு வேளை சாப்பிடலாம். எவ்வளவு? வெறும் 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்து வாங்கினா ஒரு பாதுஷா அளவு என்ன தெரியுமோ, அந்த வட்டம் இருக்கு பாருங்க, அந்த வட்டம் அளவு இருக்கும் பாதுஷா அளவு. ஒரு பாதுஷா சாப்பிட்டார்னால் சாமி சக்கரை வியாதி இருக்கிறவா சத்தம் போட்டு சொல்லாதீங்க, அதை குறைச்சி சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவு பெரிய பாதுஷா. 3000 பசுமாடு வச்சிருக்கா, 3000 மாடு. நம்ம போய் ஒரு 10 ரூபாய் கணம் கட்டணும்னா ஒரு படி பால் கொடுக்கறா. அங்கேயும் பண்றா, நாதத்வாரகாலையும் வச்சிருக்கா, கோமதி துவாரகால வச்சிருக்கா. பழ பழான்னு தேய்ச்சி வச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு வெங்கல சொம்பு அந்த பாத்திரத்தை கையில கொடுக்கறா. நாமே எடுத்துன்னு போனோம், 10 or 15 கட்டணும், சொம்பு நிறைய, ஒரு படிக்கு பால் கொடுப்பா. நாமே கொண்டு கண்ணனுக்கு சமர்ப்பிக்கலாம். அந்த அர்ச்சகர் பூஜாரி வாங்கி கொடுப்பார், திருப்பி கொடுத்துருவார். பிரசாதத்தை நம்மளே வாழ்ந்து விடலாம். இப்போ எத்தனா பிரசாதம் 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 சாப்பிட்றாரு சாப்பிட்றாரு. ஆனா இதே மாதிரி புரி ஜெகநாதத்திலையும் சாப்பிட்டுட்டே இருக்கார். வடக்கே பதிரிகாசிரமத்துல எழுந்திருந்து தீர்த்தம் ஆடுவாராம், ஏன்னா கங்கை ஓடுறதும் இல்லையோ. அதனால அலகநந்தாலும் குளிச்சிருவார். அங்கேருந்து நேரம் மேற்க போனார்னா துவாரகாலே ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணிடுவார். ஒரு நாளைக்கு 8 அலங்காரம் பாக்குறாளே. கார்த்தால் ஒரு அலங்காரம், குவால் மாடு மேய்க்கிறதுக்கு போறாளோ இல்லையோ. விஸ்வரூப தரிசனம் முடிஞ்ச உடனே குவாலா தரிசனம், குவாலா தரிசனம் தான் ராஜபோகம். ராஜபோகம் ஆனப்பறம் உத்தாபன், சாயங்காலம் 4-4.5 மணிக்கு எழுந்திருக்கிறாரு இல்லையோ, அப்ப உத்தாபன் தரிசன். சாயங்கால ஹாரதி, ஹாரதி தரிசன், அதுக்கப்புறம் சயன தரிசன். அப்ப 6 தரிசனம், 8 தரிசனம், ஒவ்வொன்னு 20 நிமிஷம் 15 நிமிஷம். நம்ம கோவில்ல திருவேங்கடத்துல தரந்தா 2.5 காலுக்குன்னா அதுக்கப்புறம் மறுநாள் கார்த்தால 1.5 காலுக்கு தான் சாத்துவோம் சார். 23 மணி நாள் பெருமாள் நிக்கிறார். அத்தனை உழைச்சா தான் அவ்வளவு சம்பாதிக்க முடியறதோ என்னமோ, அதுவும் இருக்கும் இல்லையா. இப்போ ஏன்னா நம்ம எல்லாம் குழச்சலா உழைக்கிறோம், குறைச்சலா சம்பாதிக்கிறோம். எல்லா கோவில்லையும் பெருமாளுக்கு வரும்படியே இல்லையன்னா அவன் மெதுவா 8 மணிக்கு விஸ்வரூபம் பண்ணிட்டு 10:30 மணிக்கு அதை சாத்திட்டு மறுபடியும் சாயங்காலம் 5:45 மணிக்கு எழுந்துட்டு 7:30 மணிக்கு காசிட்டா அவ்வளவுதான் வரும்படி வரும். இவர் திருவேங்கடவன் நிக்கிறார் நிக்கிறார், உழைச்சிட்டே இருக்காரோ இல்லையோ, வருது போல் இருக்கு. வேடிக்கை சொன்னேன், இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இப்போ. ஆகவே அந்த பெருமாள் 23 மணி நேரம் நிக்கிறார். ஆனா என்னமோ தெரியாது, கண்ணன் குழந்தை கண்ணனோ இல்லையோ, 15 நிமிஷம் தான் நிற்பார். அதுக்குள்ள கைகாலெல்லாம் இத்து போடுமா அவருக்கு, அதனால உடனே கதவு சாத்திடுவா. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தான் சேவை. கார்த்தால 5:30 சேவை, 7:30 சேவை, 9:30 சேவை, 11:30 சேவை, மறுபடியும் 4:30 சேவை, 6:30 சேவை, 7:45 படுத்துடுவார். 7:45 எங்களுக்கு தெரியவே தெரியாது, 9:30 தானே மணி சேவிப்பார்னால் அதெல்லாம் அவர் தூங்கி ஆயிருக்கும், ஊரே அடைஞ்சு போயிடும், சத்தோசத்துன்னு இருக்கும், சத்தமே கேட்காது. கார்த்தால் ஆச்சு தர தரதரான்னு இருக்கும், சாயங்காலம் ஆச்சு ஒத்துரு இருக்க மாட்டார். பணக்காரா எத்தனை பேருண்டோ மொத்த பேரும் பாட்டிகளை கொண்டு வந்து படஹாட்டா இருக்கிற வண்டியில ஒவ்வொருத்தரும் கோட்டீஸ்வரர் வந்து காய்கறி திரித்து பூத்தொடுக்கிறதுக்கு இறக்கி விட்டுட்டு போவா. அவ எல்லாம் 5:30 மணி சேவை சேவிச்சுட்டு 9:30 மணி வரைக்கும் எல்லாம் பஜனை பண்ணிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே பூத்தொடுப்பா. முடிச்சிட்ட உடனே அடுத்த சேவைக்கு அந்த வியாபாரி வருவார், மொத்த பேரை திருப்பி அழைச்சு போடுவார். அதனால யாருமே அங்க காசு கொடுத்த வேலை செய்யறவாளே எதையுமே திருத்துறது இல்ல, எல்லாமே நடத்துறது ஆசையோட பக்தர்கள் வந்து நடத்துவது தான். ஆச்சரியமான துவாரகை. அந்த துவாரகையில ஒரு வழக்கம் இப்பவும் வச்சிருக்கா. ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 300 வருஷமா அதே குடும்பம் பங்கா இழுக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. இப்ப நாமெல்லாம் இப்ப இதெல்லாம் போட்டுட்டோம், அதுவும் போச்சு, இப்போ குழு குழு வந்துருத்துப்போ எல்லாமே மாறுதல். ஆனா இன்னும் கண்ணனுக்கு அந்த எந்த குழு குழு வசதியும் கிடையாது. நம்ம ஊரா இருந்தா உடனே பண்ணிடுவோம், இங்க எந்த கோவிலா இருந்தாலும் உள்ள ஜில்லுன்னு இருக்கும். என்னதுன்னா இந்த குழு குழு வசதி பெருமாள் பண்ணிவிட்டார். அங்க அது இன்னும் பண்ணல. இப்போ ஒரே குடும்பத்திலே பெருமாள் தலைக்கு மேல பங்கா, அதனுடைய கயறு அப்படி ஒரு ஜகட போட்டு வெளியில இருக்கு. அவ வெளியில உட்காந்துருக்கா, இப்படியே ஒருத்தர் இழுத்துண்டே இருக்கார், இழுத்துண்டே இருக்கார், இழுத்துட்டு இருக்காருனா கோவில் திறந்திருக்கார், அத்தனை நாளும் இழுத்துட்டு இருக்கார். கை கால் இத்து போடாதா, எத்தனை நாள் பண்ண முடியும்? அவ குடும்பத்திலேருந்து அதுக்குன்னே குழந்தைகளை உருவாக்குறா, அந்த கைங்கிற ஸ்ரத்தையோடய வச்சுட்டு இருக்கா. இத போல புரி ஜெகநாதத்துல குடும்பம் இருக்கு, நித்தியப்படி மேல அவ்வளவு பெரிய கோபுரத்துல ஏறி கொடிய மாத்தணும், எதுவும் ஏணி கிடையாது, படிக்கட்டு கிடையாது, அந்த கொடியை தங்க உடம்புலயே சுத்தின்னு அப்படியே ஏற, எப்படித்தான் ஏறாளும்னு இருக்கும். எப்பேற்பட்ட புயல் அடிச்சு வெள்ளம் வந்த அன்னைக்கும் கொடியை மாத்த விடவே மாட்டான், ஏன்னா அவளுக்கு அந்த கொடி கிழக்க மாறிடணும். அதே போல தினப்படி மேற்கு கோடியில இந்த கொடி ஏற்றிடணும். இந்த ரெண்டு கொடி நன்னா பறந்திருந்ததுன்னா பாரதம் சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கறதா அவ ரெண்டு பேருக்கு நம்பிக்கை. அப்ப வடக்கு கோடியில பத்ரிகாசிரமம் தீர்த்தமாடிட்டு நேரம் மேற்கு கோடிக்கு வந்தார், ஆடை அலங்காரம் எல்லாம் நன்னா பண்ணிவிட்டார், உடனே பசிக்கிறது, சாப்பிட மேன்னார், நேரம் புரி ஜெகநாதத்துக்கு போயிட்டார். ஒரு நாளைக்கு 2000 படி, 2000 படி பிரசாதத்தை கார்த்தாலே இந்த ராத்திரி வரைக்கும் 96 பேர் பிரசாதம் மாத்துறதுக்கு கைங்கிருப்பாள். அடுப்பு 752 அடுப்பு, 752 அடுப்புகள், 96 பேர் பிரசாதம் மாத்துறதுக்கு, மடப்பள்ளியில மொத்தம் 400 பேர். சுவாமி நம்ம பல கோவில்ல அர்ச்சகரே தான் மடப்பள்ளி, மடப்பள்ளிக்கு தனியா ஆள் கூட போட முடியல போல இருக்கு. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு புரி ஜெகநாத பெருமாள் எடுத்துட்டு போயிட்டாரே, இவாளுக்கெல்லாம் சேர்த்து அவர் சாப்பிட்டு விடுறாரோ என்னமோ சொல்ல வேண்டிதான். 96 பேரும் கொண்டு போய் மாத்தி வைக்கிறார், வேளாவேளைக்கு அமுது செய்கிறார், அங்க போய் நல்லா சாப்பிடுவார். தீர்த்தமாடினார், நீராடினார், பத்ரிகாசிரமம் துவாரகைக்கு போனார், ஆடை அலங்காரம், புரி ஜெகநாதத்துக்கு வந்தார், சாப்பிட்டாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், ஸ்ரீரங்கத்துக்கு வந்து படுத்துனுட்டார், தெற்கு கோடிக்கு வந்தார், ஸ்ரீரங்கத்துல சேனிச்சுட்டார்னா. அப்ப அந்தந்த 4 பக்கம் பாரத தேசத்தினுடைய 4 கோடிக்கு 4 பகவான் செய்கிறாரோ இல்லையோ, அப்ப துவாரகையை நிர்மாணம் பண்ணி கொண்டார். அதுல கடைசி துவாரகை தான் இப்ப நாம சேவிச்சுருக்க ராஜஸ்தானத்தில் இருக்கிற துவாரகை, அது பௌராணிக துவாரகைன்னு சொல்ல முடியாது, ஆனா பக்தர்களால பெருமை பெற்றிருப்பது ஆச்சரியமான இடம். அந்த துவாரகாதீசனை சேவிச்சுனுட்டு கண்ணனுக்கு திருக்கல்யாணம் ஆக போகிறது, துவாரகையை நிர்மாணம் பண்ணிட்டார், ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறாள். என்ன கல்யாணம்ங்கிறத கடைசியில சொல்லி முடிச்சுடுறேன், ஏன்னா ருக்மிணி கல்யாணத்தோட தான் சரித்திரம் முடிக்கிறது வழக்கம், அதனால மற்ற சரித்திரத்தை சொல்லிட்டு கடைசியில ருக்மிணி கல்யாணம் சொல்றேன். கண்ணன் முதல்ல கல்யாணம் பண்ணது ருக்மிணியை, அடுத்தது ஜாம்பவதி, சத்ராஜித்தினுடைய பெண்ணான சத்யபாமா, மித்ரவிந்தா, லக்ஷ்மணா, பத்ரா, பல பேர், அஷ்ட மகிஷிகள்னு சொல்றமோ இல்லையோ. இப்போ நீங்க துவாரகைக்கு போனீங்கன்னா 8 மகிஷிகளுக்கு 8 கோவில் இருக்கு, தனித்தனியா ஒத்தொத்தருடைய சரித்திரமும் எழுதி வச்சிருக்கா. இதெல்லாம் வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தின்படி நடக்கிறது. அங்க போனா அப்படி வெளுத்த ஆடையோட ஆச்சரியமா ஒருத்தருடைய திருவுருவம் வச்சிருக்காளோ இல்லையோ, அதுக்கு புஷ்டி மார்க்கம்னு பேர். அப்படின்னா கண்ணனுக்கு கார்த்தால எழுந்திருக்கிறதுல இருந்து என்னென்ன கைங்கிற மரணமோ 3-3.5 மணி நாள் பண்ணுவா. அவருக்கு தாலாட்டு பாடி பிரசாதம் சமர்ப்பித்து பல்லு குத்துறதுக்கு ஈர்க்குச்சி கொடுத்து கால் படுக்கையிலேந்து அந்த குழந்தை காலை கீழே வச்சா கரடு முரடா இருக்குமா, கீழே காலை வைக்க மாட்டாராம். அதனால இதுக்கு தங்க செருப்பு வெள்ளி செருப்பு எல்லாம் வச்சிருக்கா, அது விதவிதமா மயில் போட்ட செருப்பு, கோழி போட்ட செருப்பு, மாடு போட்ட செருப்பு, அந்த ஒரு 4 செருப்பை கொண்டு வைப்பா. அது பார்த்துட்டு இன்னைக்கு தம் மனம் போனபடிக்கு எந்த செருப்புல காலை வைப்போம்னு முடிவு பண்ணுவான் குழந்தை, அதுக்கப்புறம் தான் செருப்புல காலே வைப்பார். எது வெள்ளி குச்சியில பல் தேய்க்க போறோமா, தங்க குச்சியில பல் தேய்க்க போறோமா, முடிவு எடுத்துட்டு பண்ணும். பார்த்த உடனே கையில சின்ன சின்ன பந்தெல்லாம் வச்சுன்னு கிலு கிலுப்பே பொம்மை எல்லாத்தையும் முன்னாடி வச்சாதான் இது இத்தனையும் பார்த்தா தான் சாப்பிட்றதுக்கே வருவார். அதை விட சாப்பாடு பிடிச்சிருக்கோ இல்லையோ போ, இதை பார்த்துட்டு எழுந்துட்டு பாடுறா பாடுறா பாடிண்டே இருக்கா. முன்னாடி வல்லபாச்சாரியர் எழுதின புஸ்தகங்களை வச்சிருந்து ஒரு நாளைக்கு 8 மணி நாடி பாராயணம் பண்றா, அது அத்தனையும் கேட்டா தான் கண்ணன் எந்த செயலுமே ஈடுபடுகிறார். அது ஒரு தனிய அனுபவம்னு வச்சுக்கோ. அதனால கார்த்தால போயிட்டோம்னால் இந்த 6-8 சேவையும் ஒரு நாளைக்கு சேவிச்சா விதவிதமான அலங்காரத்தோட என்னென்ன சரித்திரத்தோடேன்னு தெரிந்து கொள்ளலாம். ஒரு புறம் அப்ப ருக்மிணி கல்யாணம் நடந்து இதெல்லாம் ஆச்சு. ருக்மிணி தேவிக்கு முதல் குழந்தை பிறந்தது பிரத்யும்னன்னு பேர். அதுக்கப்புறம் பிரத்யும்னனுக்கு குழந்தை பிறந்தது அனிருத்தன்னு பேர். அதற்கப்புறம் அவருக்கு குழந்தை பிறந்தது வஜ்ரநாபன்னு பேர். இது ஏன் இது நடந்ததுன்னு பார்ப்போம். அடுத்த அத்தியாயத்திலே பராசரர் சொல்றார், சம்பராசுரனோட பிரத்யும்னன் யுத்தம் பண்ணுகிறான். பிரத்யும்னன் கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்தார். பிறந்த 6வது நாள் சம்பராசுரன் குழந்தைய தூக்கின் போட்டான். மத்ஸ்யபந்தைஷ மத்யோசௌ மத்ஸ்யர் அன்னே சஹ த்விஜ தஸ்ய மாயாவதி நாம பத்னி சர்வகிரகேஸ்வரி தாரித்தே மத்ஸ்ய ஜடரே சாததர்ஷ அதிசோபனம். குழந்தை பிறந்தது, சம்பராசுரன் இவன் எங்கேயான் நம்மள கொன்னுட போறான், ஏற்கனவே கண்ணன் நமக்கு பகைவனா இருக்கான், பிள்ளை இன்னும் தேஜஸ்வியா இருக்கான், என்ன ஆயிடுமோங்கிறதுக்காக பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போனா இது உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு கடல்ல வீசிவிட்டான். அந்த கடல்ல இருந்த குழந்தைய ஒரு பெரிய மத்ஸ்யம் சாப்பிட்டுது, ஒரு மீன் சாப்பிட்டுது. அந்த மீனோட வயத்துக்குள்ளேயே குழந்தை வளர்ந்துன்னு வருது. ஆரோ சில மீனவர்கள் அதை பிடிச்சின்னு போனா, பிடிச்சின்னு போய் சம்பராசனுடைய இடத்துக்கே போய் வித்துட்டா. சம்பராசனுடைய மனைவியாட்டம் ஒத்தி நடிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு மாயாவதினு பேர். உண்மையில அவ மனைவியா நடந்துக்கவே இல்லை, ஆனா பேரு மாயாவதி. இப்ப வேற யாரும் இல்லை, ரதி மன்மதன் சொல்றமே, அந்த ரத்தியினுடைய புனரவதாரம் தான் மாயாவதி. மன்மதனை பரமசிவனார் தன்னுடைய மூன்றாவது கண்ணால மொத்தத்தையும் எரிச்சுட்டார். காமதகனம் காமதகனம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையோ. அப்ப காமதேவன் எரிஞ்சு போன பிற்பாடு அவன் திரும்ப பிறக்கணும், நாம் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறதுக்கா ரதி தேவி காத்துருக்கா. ரதி மன்மதன் கேள்விப்பட்டிருக்கும். அப்படி ரதி மன்மதர்கள் கோவில் இருக்கிற மண்டபத்துல கூட பெரிய பெரிய விக்கிரகம் எல்லாம் வச்சிருப்பா, அவர்களுக்கு பூஜை பண்ணும்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கூட கல்யாணம் ஆகும் என்று கேள்விப்படுவோம். பெரிய கரும்பு வில்லு வச்சிருப்பா, ஐந்து மலர்கலைகளை வைத்துக் கொண்டு அவ அந்த மலரை தொடுத்துட்டாள்னால் அதனாலதான் எல்லாருக்கும் காதல் ஏற்படும், கல்யாணம் ஆகும்னு சொல்றாள் இல்லையோ. அந்த மன்மதன் இப்ப மறுபடியும் பிரத்யும்னா அவதரிக்கிறார். அந்த ரதி தான் இப்ப ஏற்கனவே அந்த மாயாவதியாக இருக்கிறாள். கையில அந்த மாயாவதி கிட்ட மீன் வந்து சேர்ந்தது, மீனை அறுத்தாள், உள்ள குழந்தை இருக்கிறது தெரிஞ்சது. பார்த்த உடனே தாயன்பு பெருக வேண்டியவளுக்கு ஒரு காதலியின் அன்பு பெருகித்து. இது என்னது, இப்ப வயசானவளா இருக்கா, அதுவானா சின்ன குழந்தையா இருக்கு. அந்த குழந்தையினிடத்துல போய் 25 வயசு பெண்ணுக்கு எப்படி காதல் வருகிறது தெரியாது, ஆனா அப்படித்தான் அது காதலோட அந்த குழந்தைய வளர்த்துன்னு வந்தா. குழந்தையும் வாலிப பருவத்தை அடைந்தது. ஓர் முறை நாரதர் வந்தார், மாயாவதி கேட்கிறாள் எனக்கு எதனால இத போல அன்பு வருது. அப்பதான் அந்த பிள்ளை பிரத்யும்னு நாரதர் இடத்துல கேக்குறான், பிள்ளாய் நீ யாரு, இங்க வளர்ந்த பிள்ளை எல்லாம் இல்லே, கண்ணனுக்கும் ருக்மிணி தேவிக்கும் பிறந்த மகன் நீ, இவதான் பழைய காலத்திலே ரதியாக இருந்தாள், அதனாலதான் உன் பேர்ல காதல் கொண்டிருக்கிறாள். இதோ இவன் உன்னை கொல்லுவதற்காக கவர்ந்து கொண்டு போய் கடலில் வீசினான், நீ மீனுடைய வயிற்றிலிருந்து தான் இவளுக்கு கிடைச்சிருக்க, உன்னால் முடியுமானால் எதிர்த்து சம்பராசுரனை கொல் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு புறப்பட்டுட்டார். இக்தியுத்த சம்பரம் யுத்தே பிரத்யும்னஹ ச சமாஹ்வயத் குரோதாகுலி கிருதமனா யுயுதேச்ச மகாபலஹ சப்த மாயா வியதிக்ரம்ய மாயாம் பிரயுஜேஷ்டமின் ருக்மிணி சாபவத் பிரேப்னா சாஹசிர திருஷ்டி நிந்திதா தன்யாயாக கல்வயம் புத்ரோ வர்த்ததே நவயௌவனே. அதுக்கப்புறம் இவனை எதிர்த்து வந்த சம்பராசுரன் 7 கிருத்தைகளை ஏவினான். கிருத்தேன அந்த பூதம் பேய் வெப்பு எடுப்பு சூனியம்ங்கிற மூலியோ, அத போல பெரிய கிருத்தைகளை உருவாக்கி ஏவினான். 7 கிருத்தையை அழித்தான். 8வது கிருத்தையை தான் உருவாக்கி எய்து சம்பராசுரனையே கொன்று முடித்தான். மன்மதே துகதே நாசம் தத் தத் ததுத்பவ பராயணா சம்பரம் மோகயாமாச மாயாரூபேண ரூபிணி. அதற்கு பெண் இந்த குழந்தையை அழைச்சிருந்து மாயாவதியும் கூட்டிக் கொண்டு கொண்டு கண்ணனிடத்துல ஒப்படைச்சிட்டு அப்பதான் ருக்மிணி தேவி 6வது நாள்ல காணா போன தன் பிள்ளையை பார்க்கிறாள். சாருதேஷ்ணே சுதேஷ்ணேச்ச சாருதேகஞ்ச வீரியவான் சுஷேணம் சாருகுப்தஞ்ச பத்ரச்சாரும் தாபரம் சாருவிந்தம் சுச்சாருஞ்ச சாருஞ்ச பலினாம்பரம் ருக்மிண்யஜனயத் புத்திரான் தன்யாம் சாருமதியும் ததா. குழந்த பிரத்யும்னன் திரும்ப நாட்டுக்கு வந்துட்டான். நாரதர் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறார், பெண்ணே ருக்மிணி இவன் உன்னுடைய மகன், ஆரோன்னு நினைக்காதே என்று பழைய கதைகளை எல்லாம் சொல்ல பிரத்யும்னன் தன் தாயோடு சேர்ந்தான். அதுக்கப்புறம் ருக்மிணிக்கு பிறந்த மற்ற குழந்தைகளை பத்தி சொல்றார். சாருதேஷ்ணே சுதேஷ்ணன் சாருதேகன் சுஷேணன் சாருகுப்தன் பத்ரச்சாரு சாருவிந்தன் சுசாரு சாரு பலினாம்பரம் ருக்மிண் யஜனயத் புத்திரான். இப்படி பல பிள்ளைகளையும் ருக்மிணி பெற்றெடுத்தாள். அதுக்கப்புறம் மற்ற பேரை கல்யாணம் பண்ணி கொண்டது. காலிந்தி மித்ரவிந்தாச்ச சத்யா நாக்னஜிதி ததா அன்யாச்ச பார்யா கிருஷ்ணஸ்ய பபூவு சப்தசோபனாக. ருக்மிணியை தவிர 7 மனைவியர் கண்ணனுக்கு இருந்தனர். அதுல முதல்ல பண்ணினது யாரு தெரியுமோ, ஜாம்பவதியும் சத்யபாமையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். இவா ரெண்டு பேரும் ஒரே நிகழ்ச்சியில கிடைச்ச 2 மனைவியர். இவளுக்காக அவ கிடைச்சிட்டா, அவளுக்காக இவ கிடைச்சிட்டா, ரெண்டு பேரும் சண்டையில கிடைச்சவா. ஏதோ வம்பு வந்தது, இந்த வம்பை தீர்த்து வைக்கலான்னு போனார். ஒரு மனைவி கிடைச்சிட்டா, இவ கிடைச்சாலே இதனால வம்பு வந்துருமோ நினைச்சார், இன்னூத்தையும் கிடைச்சிட்டா. இப்படித்தான் இந்த 2 பேர் கல்யாணம் நடந்தது. சத்ராஜித்து சத்ராஜித்துன்னு ஒருத்தன் கண்ணனுக்கு நண்பன் தான், ஆனா அவனுக்கு சூரியன் மிகுந்த தோழன். அவன் சூரியனை குறித்து தபஸ் பண்ணி ஒரு பெரிய சமந்தகமணி பதக்கம், அந்த கல்லே பாக்குறதுக்கு தோலா தோலாவா தங்கமும் வைடூரிய மாட்டம் இருக்குமா, அதை சூரியன் அவருக்கு பரிசா கொடுத்திருக்கார். அதை எப்ப தொட்டாலும் தினப்படி இத்தனை தோலா தங்கம் கொடுக்கும், அதனாலதான் அதுக்கு செமந்தகமணின்னு வச்சிருக்கா. அதை நன்னா போட்டு அப்படி மினிக்கிண்டு ஊர் முழுக்க போயிட்டு போயிட்டு வருவானா. கண்ணன் ஒரு நாள் நீ ஏதோ நான் போட்டுன்னு இருக்காப்புல கௌஸ்துப மாட்டேன் நினைச்சு நீ போட்டுருக்க, அதை கூட ஒரு எட்டு பார்த்துட்டு தரேன் எப்படி இருக்குதுன்னு பாக்குறேன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ திருடன், நீ கொடுத்துட்டா என்னத்தை எடுத்துன்னு போடுவியோ தெரியாது தரமாட்டேன்னுட்டான். சரி இவ்வளவுதான் இவன் அல்பம் தெரியாது போல் இருக்கு ராமா யாருன்னு சரின்னு கண்ணன் விட்டுட்டார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவனுடைய தம்பி அந்த சமந்தகமணியை போட்டுண்டு குதிரையில ஏறிண்டு வேட்டையாடுறதுக்கு போனான்.